ගරු සුන්දරලිංගම් ප්‍රදීප් නියෝජ්‍ය මතතුමා, ඔබතුමාට මිනිත්තු 16ක කාලයක් තිබෙනවා.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே, இன்றைய இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினுடைய இந்த வரவு செலவு திட்டத்தில் இன்றைய தினம் நாங்கள் இரண்டு விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று பெருந்தோட்டம், அதாவது இந்த பெருந்தோட்டம் என்பது தேயிலை, ரப்பரை, தென்னை இதில் சார்ந்த விடயங்களாகும். அதோடு அந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்ற அல்லது அது தொழில் எடுப்படுகின்ற மக்களை குறிப்பதற்காக சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் என்ற இரண்டாக இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் பார்க்கலாம். விசேடமாக இவ்வளவு காலங்களாக ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் எமது அமைச்சிக்கான நிதியினை அல்லது எங்கள் மக்களுடைய அபிவிருத்திக்கான நிதியினை மிக குறைந்த அளவே ஒதுக்கியிருந்தார்கள். எனினும் எங்களுடைய அரசாங்கம் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே கிட்டத்தட்ட 17,738 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி இந்த மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை எமது அரசாங்கம் செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாது பெருந்தோட்ட பயிர்கள் மற்றும் நிறுவனங்கள் முதலீடு போன்ற துறைசார் அபிவிருத்தி கிட்டத்தட்ட 8,815 மில்லியன் ரூபாவை எமது அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. மலையக மக்களின் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு 7,923 மில்லியன் ரூபாவை எமது அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல சபை முதல்வர்களே, வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்காக தொழில் பயிற்சி, காணி உறுதி பத்திரம் வழங்கல் மற்றும் 50 வீட்டு அலகுகளுக்கு கூரை தகடுகள் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 1,800 மில்லியன் ரூபாவை எமது அரசாங்கம் இம்முறை ஒதுக்கியிருக்கிறது. மேலும் பாடசாலை சிறார்களுக்கு சுகாதாரம், போசாக்கி என்பவற்றை திருப்தியற்ற நிலையிலே காணப்படுகின்றது. மலையக பகுதியிலே இன்று மலையக பகுதியை எடுத்துக்கொண்டால் இன்று போசாக்க குறைவான அதிகமான மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த போசாக்கை ஊக்குவிப்பதற்காக இன்று பல்வேறுபட்ட திட்டங்களை இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக எமது அரசாங்கம் நடைமுறைப்படுத்த காத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது 5 வயதுக்கும் குறைந்த 21,000 பிள்ளைகளின் நலன் கருதி போசாக்கு வேலை திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 650 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறோம். இத்திட்டத்தினூடாக திரிபோசா போசண வேலை திட்டத்துக்கு மேலதிகமாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அது மட்டுமல்லாது மலையக வாழ்வியலில் மறந்துவிடாத ஓர் கருப்பு பக்கம் தொடர் வீடுகளாகும். அவற்றின் அவல நிலைகளும் நன்கறிவேன். வெறுமனமே 12x10 அதாவது 120 சதுர அடிக்குள் மக்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையிலேயே மிகப்பெரிய தொடர் வீட்டை கொண்ட ஒரு பிரதேசம்தான் நான் வசிக்கும் காபத்தை, ஓப்பாவத்தை. இங்கு 60 காம்பரா என்கின்ற ஒரு தொடர் குடியிருப்பு இருக்கிறது. இங்கு வாழும் மக்களின் நிலைமையும் அவர்களின் அன்றாட வாழ்க்கையும் நான் நன்கு அறிந்தவன். எனவே எனக்கு நன்கு தெரியும் தனி வீடு எந்தளவு முக்கியமானது என்று. எனவே இதற்கான தீர்வுகளில் ஒன்றாகவே தனி வீட்டு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் நிறைவு செய்யப்படாத இந்திய அரசின் தனி வீடு திட்டத்தை பார்வையிட்ட நாங்கள் எவ்வளவு மோசமான கட்டுமான பணிகள், அரசியல் தடையீடுகள், பயனாளிகள் தெரிவு செய்தல ஏற்பட்ட பிழைகள், முழுமையாக நிறைவு செய்யப்படாத உட்கட்டமைப்பு என பல்வேறு குளறுபடிகளை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அதனை களைந்து மலையக மக்களின் தடிவீடு மற்றும் காணி பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்திய அரசின் 10,000 வீட்டு திட்டம் உதவியுடன் இலங்கை அரசு கிட்டத்தட்ட நாங்களும் நிதியை ஒதுக்கி எமது நிதியாக 4,267 மில்லியன் ரூபாவை இம்முறை நாங்கள் ஒதுக்கி செய்திருக்கிறோம். இதன் மூலம் கிட்டத்தட்ட 4,700 வீடுகள் புதிய வீட்டு கட்டுப்பணிகளை ஆரம்பிக்கப்படுவதுடன் 1,300 வீடுகள் முழுமையாக பூர்த்தி செய்யும் சவாலையும் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். மொத்தமாக 2025 இந்த வருடத்துக்குள் நாங்கள் 6,000 வீடுகளை கட்டி முடிப்பதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். எனவே இலங்கை வரலாற்றில் மலையக தமிழ் மக்களுக்கு கட்டப்படுகின்ற மிக அதிகமான வீடுகள் என்பதை நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை, அதாவது நிவிடா, மீளவும் உயிரூட்டுவதற்காகவும் சௌரியமூட்டி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தின் அபிவிருத்திக்காகவும் நாங்கள் 417 மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இதனூடாக மலையக வேலையற்ற இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி புதிதாக வழங்குவதோடு அவர்களது கட்டணிகளுக்கு சர்வதேச மட்டத்தில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். இதனை கூர்ந்து அவதானித்தால் கடந்த காலங்களை விட தற்போது எமது அரசாங்கமே சுமார் 2800 மில்லியன் ரூபாய்க்கு மேலதிகமான நிதியை எமது மலையக உறவுகளுக்காக ஒதுக்கியிருப்பதை நாங்கள் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். மலையகத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கலை கலாச்சார பாரம்பரிய அம்சங்களை அடக்கிய கட்கிணறி பாடமாக்கப்பட்டு அவற்றுக்கான விசேட பட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். இதற்காக தேசிய பல்கலைக்கழகங்களை கலாச்சார நிலையங்களுடன் இணைப்பு செய்து அதற்குரிய விசேட பட்டங்களை வழங்குவதற்கு நாங்கள் திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். எனவே இரம்படை கலாச்சார மண்டபம், நோவுட் மைதானம் என்பவற்றை நவீனமயப்படுத்தி மலையக சொந்தங்களுக்கு பயனுள்ள இடங்களாகவும் களங்களாகவும் மாற்றியமைப்பதற்கான வழிகளை செய்து வருகிறோம். மலையக ஆசிரியர்களின் கணித விஞ்ஞானம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கான விசேட பயிற்சிகளை நாங்கள் வழங்குவதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மேலும் பாடசாலைகள் இன்னும் முழுமையாக தீர்வு காணப்படாத பிரச்சினையாக குடிநீர் மற்றும் மலசலக்கூடமின்மை நிலவுகிறது. அத்தோடு 800க்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு காணியுண்டு, ஆனால் அந்த காணிக்கு காணி உறுதிப்பத்திரம் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. எனவே மிக விரைவிலே மலையக பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு காணி உரிமை வழங்கப்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இயற்கை அனர்த்தங்களால் மலையக மக்களின் வீடுகளுக்கு ஏற்படும் சேதங்களுக்கும் நிவாரண நிதியாக வெறுமனமே 10,000 ரூபாய் தான் வழங்கப்படுகின்றது. எனவே நாங்கள் சட்டங்களை மாற்றி நாங்கள் ஏனைய மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த தொகையை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்த தீர்மானித்திருக்கிறோம். மலையக பகுதிகளிலே முறையான குப்பைகளை அகற்றும் வேலை திட்டங்கள் இன்னும் கிடையாது. அதனால் மக்கள் சுகாதார ரீதியாக பல்வேறுபட்ட அவசரங்களுக்கு எதிர்கொள்கின்றார்கள். எனவே அந்த முறையான குப்பைகளை அகற்றும் திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். பெருந்தோட்டங்களை மையமாக கொண்டு இயங்கி வருகின்ற மற்றும் மூடப்பட்ட பல தோட்ட வைத்தியசாலைகள் அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே இதனூடாக ஒவ்வொரு பிரதேசங்களின் தேவையை அறிந்து செயலாற்ற வைத்தியசாலைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கப்பெறும். மலையகத்தில் மூடப்பட்ட மற்றும் மூடு நிலைமைகளில் காணப்படுகின்ற சிறுவர் முன்பள்ளி நிலையங்கள் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு இயங்கு நிலைக்கு நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால், நான் இருக்கும் காவத்தை ஓபாவத்தை பகுதியிலே அந்த தோட்டங்களில் இருக்கின்ற மக்களுக்கும் அதே போல அந்த கிராமத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்த வைத்தியசாலை இன்று விசேட அதிரடிப்படை முகாமாக மாற்றி அந்த வைத்தியசாலை மூடப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான வைத்தியசாலைகள் உடனடியாக அரசு பொறுப்பேற்று அங்கு MBBS வைத்தியரை நியமித்து அந்த மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். எனவே நாங்கள் நினைக்கின்றோம், இந்த வருடத்துக்குள்ளே அதையும் நாங்கள் செய்து முடிப்போம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்லாது ஏற்றுமதி வருமானத்திற்கு பங்களிப்பு செய்யும் எமது மலையக தாய்மார்கள் ஓய்வெடுக்கும் இடங்களில் குடிநீர் மற்றும் மலசலக்கூட வசதிகளை அமைப்பதற்கான திட்டமிடல் ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறோம். மலையகத்தில் பாதை அபிவிருத்தி ஒரு முக்கிய தேவையாக உள்ளது. அதே போன்று வீதி மின்சாரம் ஆகிய முக்கிய தேவைகளையும் இந்த நிதியினூடாக நாங்கள் அந்த மக்களுக்கு செய்ய இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு மாகாண நிதி ஒதுக்கீட்டிலும் தேசிய வீதி அபிவிருத்தி நிதி ஒதுக்கீட்டிலும் மலையக போக்குவரத்து பாதைகளை விருத்தி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் இனிவரும் காலங்களில் இதனை தேவையறிந்து மேலும் போக்குவரத்து பாதை விருத்தி செய்யப்படும். சொந்த வீட்டில் வாழும் என்ற எண்ணம் மலையக தமிழ் மக்களின் ஏக்கம். அதனை நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ தாய் தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் கொழும்பிலும் வேறு பிரதேசங்களிலும் ஏன் வெளிநாடுகளிலும் கூட வேலை செய்கிறார்கள். இவர்களது கடின உழைப்பால் கட்டப்பட்ட எத்தனையோ வீடுகளுக்கு காணி உரித்து கிடையாது. இதனை பெற்றுத் தருவதிலும் அதேவேளை தொடர் குடியிருப்புகளில் வாழ்கின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கும் தனி குடியிருப்புகள் பெற்றுக் கொடுப்பதிலும் அக்கறை செலுத்தி வருகிறோம். அதாவது இன்று மலையக பகுதியிலே மக்கள் தங்கள் சொந்த உழைப்பிலே கட்டப்பட்ட வீடுகள் சில நேரம் தோட்ட நிர்வாகம் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து அந்த வீட்டை தோட்ட நிர்வாகம் மீண்டும் எடுத்துக் கொள்கின்றார்கள். இது அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற பாரிய அநீதியாகும். கேட்டால் அத்துமீறி வீடு கட்டினார்கள் என்று கூறுகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு அந்த கட்டிய வீடு அவர்களுக்கு சொந்தமாக வழங்க வேண்டும் என்பது எமது குறிக்கோள். நிச்சயம் நாங்கள் அதையும் செய்வோம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்லாது மலையகத்தில் குடிநீர் 80% என புள்ளி விவரங்களும் காட்டப்பட்டாலும் சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட தொற்று நீக்கிய குடிநீர் கிடைப்பது பேரழிவிலேயே காணப்படுகின்றது. இன்று மலையகம் என்று சொன்னால் அங்கு நீர்வளம் பொருந்திய பிரதேசம், ஆனால் அந்த மலையக மக்களுக்கு குடிப்பதற்கு சுத்தமான நீர் இன்றும் பெற்றுக் கொள்வதிலே மக்கள் இடர்படுகின்றார்கள். இன்றும் அந்த மக்கள் அசுத்தமான நீர்களை அருந்தியதன் காரணமாக பல்வேறுபட்ட நோய் தொற்றுக்கு உள்ளாகி அந்த மக்கள் சுகாதார ரீதியாக பாதிக்கப்படுவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். 50% பாடசாலைகளுக்கு குடிநீர் வசதி இல்லை. உலக வங்கி கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் செலவில் கட்டிடங்கள் கட்டி கொடுத்தாலும் அந்த கட்டிடங்களுக்கும் இதுவரைக்கும் நீர் வசதி வழங்கப்படாமை இங்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்லாது முறையான தொடர்பு காணப்படவில்லை. அஞ்சல் வலையமைப்பு மலையகத்தில் 8 கணியாகவே இருக்கிறது. இன்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் சிலோன் டீ இன்று உலகத்திற்கு சிலோன் டீ ஊடாக இலங்கையை அறிமுகம் செய்தவர்கள் எமது மலையக தமிழ் மக்கள். ஆனால் இவர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கடிதம் சென்றடைவதற்கு அவர்களுக்கு ஒரு முகவரி வழங்கப்படவில்லை. எனவே நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக நாங்கள் மலையக மக்களுக்கு நாங்கள் ஒரு முகவரியை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருப்பது இந்த மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 525 தோட்ட வைத்தியசாலைகள் காணப்பட்ட போதும் தற்பொழுது பல வைத்தியசாலைகள் இழுத்து மூடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 படுக்கைகள் கொண்ட வைத்தியசாலைகள், அதாவது மொத்தமாக 10,000 படுக்கைகள் கொண்ட வைத்தியசாலைகள் மலையகத்திலே இருந்தது. இன்று தனியார் மயப்படுத்தின பிறகு அவை எங்கு சென்றது என்று யாருக்கும் தெரியாது. பிரசவத்திற்கேற்ப வைத்தியசாலைகள் தோட்ட பிரதேசங்களில் காணப்படுவதில்லை. தோட்டப்புறங்களில் பட்டம் பெற்ற வைத்தியர்களும் இல்லை. கிளங்கன் வைத்தியசாலையில் அதாவது 275 தாதியர் வெற்றிடம் இதுவரைக்கும் காணப்படுகின்றது. மலையகத்தில் குள்ளமாகுதல் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. கிட்டத்தட்ட 44%. தற்கொலை, வலது குறைவு, பட்டினி போன்ற அதிகம் நிறைந்த இடங்களாக எமது மலையகம் காணப்படுகின்றது. இப்படி வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் மலையகம் மக்களை பற்றி கூறுவதற்கு எண்ணிலடங்காத விடயங்களை தீர்வு காணப்படாத பல பிரச்சனைகளும் காணப்படுகின்றன. எனவே இவற்றை தேசிய மக்கள் சக்தியின் எமது அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதோடு அவற்றுக்கான தீர்வுகளையும் கட்டம் கட்டமாக பெற்றுத்தருவதற்கு நாங்கள் எத்தனித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்று தெரியும் இன்றைக்கு வடக்கு கிழக்கு பகுதியிலே அந்த கடந்த காலங்களில் அந்த மக்களுடைய வருமானத்திற்கு மிக முக்கியமான காணப்பட்டது பனை. அதாவது பனை என்பது விசேடமாக தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. யுத்த காலங்களிலே பல லட்சம் மரங்கள் அங்கு சேதமாக்கப்பட்டன.
இன்று 2 நிமிடங்கள் உள்ளன.
ஓ நன்றி. அதாவது இன்று மலையகத்தில் இன்று வடக்கு கிழக்கிலே கிட்டத்தட்ட 15 மில்லியன் பனை மரங்கள் காணப்படுகின்றது. இந்த பனை உற்பத்தியினூடாக நாங்கள் அதிக வருவாயை இலங்கைக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பனை உற்பத்தியினூடாக அதாவது இன்று புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் இந்த பனை உற்பத்தியிலே முதலீடு செய்வதற்கு பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நாட்டிற்கு தேயிலை, ரப்பர், தென்னை போன்று பனையின் ஊடாக அதிக வருவாயை கொண்டு வரதுக்கு நாங்கள் இந்த அரசாங்கம் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே நான் கூறிக்கொள்ள விரும்புவது இறுதியாக இன்று எதிர்கட்சியினர் இன்று பேசுவதற்காக சில வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இனவாதத்தையும் மதவாதத்தையும் நாட்டு மக்கள் முற்றாக துடைத்தறிந்த நிலையில் ஒரு சிலர் ஒரு இனத்தை புண்படுத்தும் வகையிலே இன்றும் பேசிக் கொண்டிருப்பது உண்மையிலும் மக்களுக்கு எதிரான அரசியல் என்று நாங்கள் கூறுகின்றோம். அவர்கள் நினைக்கின்றார்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டிவிட்டு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றலாம் என்று. இலங்கையில் இது ஒரு நாளும் நடக்காது. அந்த அரசியல் கலாச்சாரத்தை இந்த நாட்டு மக்கள் மாற்றியிருக்கிறார்கள். எனவே எதிர்கட்சியினர் உங்களுடைய நிலைகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.